நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் ரகுராம் அவர்களே.
வணக்கம் ரேக்மா.
வங்கிகள் மீதான ராயல் கமிஷன் விசாரணை தற்போது நடைபெற்று வருகின்றது. அதன் பின்னர் வங்கிகள் நடந்து கொண்ட முறை தொடர்பில் பல அதிர்ச்சியான செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அதை பற்றி பார்ப்பதற்கு முதல் இந்த ராயல் கமிஷன் விசாரணை அமைக்கப்பட்டதன் பின்னணியை சற்று சுருக்கமாக எங்களுக்கு சொல்ல முடியுமா?
நிச்சயமாக, இது 3 வருடங்களின் முன்னர் செனட் சபை ஒரு பரிந்துரையை செய்திருந்தது. இந்த செனட் சபை கூட இந்த பரிந்துரையை செய்ததற்கான காரணம் வந்து அப்பொழுது காமன்வெல்த் வங்கியின் மீது நிதி ஆலோசனை பிரச்சனைகள் இருந்தது. அது தொடர்பாக செனட் சபை ஒரு ஆராய்வை மேற்கொண்ட பொழுது இந்த பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டது. ஒரு ராயல் கமிஷன், அரச ஆணைக்குழு ஒன்று நியமிக்க வேண்டும் என்று சொன்னது. ஆனால் லிபரல் கட்சி பிரதமர் மல்கம் டேர்ன்புல், பொருளாளர் ஸ்காட் மோரிசன் ஆகியோரும் மிகவும் வன்மையாக இதனை கண்டித்து வந்தார்கள். அது அப்படியான தேவை இல்லை என்று சொல்லி அதனை தொடர்ந்து பார்த்தோமானால், அதன் பின்னரான காலகட்ட பகுதியில் ANZ வங்கி, நேஷனல் ஆஸ்திரேலியா பேங்க், வெஸ்ட் பேங்க் போன்ற வங்கிகளுக்கு மீதான முறைப்பாடுகளும் கூடும் பொழுது அந்த செனட் சபையின் பரிந்துரையை நியாயப்படுத்தி லேபர் கட்சியும் அதற்கான ஒரு ஆதரவை வழங்கியிருந்தது. அதோடு சேர்த்து கிரீன் கட்சியும் நாங்கள் இங்கு இணைத்துக் கொள்ள வேண்டும், கட்டாயமாக ஒரு அரசு ஆணைக்குழு ஓல் கமிஷன் வைத்தால்தான் வங்கிகள் பற்றிய பல விடயங்கள் வெளிவரும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் அரசு இதற்கு முழுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து வந்தது. அப்படியாக அந்த ஆணைக்குழு தேவை இல்லை என்று சொல்லி. ஆனால் எங்கு ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்னால், இந்த லிபரல் நேஷனல் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நேஷனல் கட்சியில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் செனட்டர் வில்லியம்ஸ் அவர்களுமாக சேர்ந்து ஒரு எதிர்ப்பை வெளியிட வந்தார்கள். ஒரு எதிர்ப்பை உள்ளுக்குள்ளேயே வெளியிடும் பொழுது அரசுக்கு ஒரு சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தி இருந்தது. அதன் பின்னர் என்ன நடந்தது என்று சொன்னால், தனிப்பட்ட ஒரு சட்ட ரீதியான ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அரசிலிருந்தே, அரசின் பின்வரிசை உறுப்பினர்களிருந்தே ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சி செய்த பொழுது அரசுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டிருந்தது. அதோடு அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விட்டிருந்தார்கள். அதாவது, இப்படியான ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது நாங்கள் எதிர்கட்சியோடு சேர்ந்து வாக்களிப்போம் என்று ஒரு செய்தியையும் சொல்லும் பொழுது பிரதமர் மல்கம் டேர்ன்புல்லுக்கு அவர்களுக்கு வேறு ஒரு வழியும் இல்லாத ஒரு கட்டத்தில் December 14th, அதாவது அரசு வந்திருந்த ராயல் கமிஷனை அரசு நியமிக்க முடியாது, அவர் ஆகவே தேசாதிபதி கவர்னர் ஜெனரல் சர் பீட்டர் கோஸ்க்ரோவுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்தார் இந்த ராயல் கமிஷனை நியமிக்கும்படி. அதன் பிரகாரம் December 14th இந்த ராயல் கமிஷன் நியமிக்கப்பட்டது.
சரி, இப்படியாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ராயல் கமிஷன் விசாரணை குழுவுக்கு எப்படியான அதிகாரங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன?
இந்த ராயல் கமிஷன் என்னும் பொழுது இதுக்கும் சாதாரண ஒரு விசாரணை குழுவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இந்த ராயல் கமிஷன் என்னும் பொழுது, அரசு ஆணைக்குழு என்னும் பொழுது அதுக்கான பிற முறைகள் இருக்கின்றது. ஆனால் அதிகாரங்கள் மிக அதிக அளவில் வழங்கப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் இப்பொழுது பார்க்க போறோமானால், இந்த அதிகாரங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கட்டாயப்படுத்தி இந்த சாட்சிகளை இந்த ஆணைக்குழு முன் கொண்டு வருவதற்கான அதிகாரம் இந்த ஆணைக்குழுக்கு இருக்கின்றது. அதாவது, இந்த ஆணைக்குழு போலீசாருக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்க முடியும், குறிப்பிட்ட சாட்சிகளை நீங்கள் இந்த ஆணைக்குழு முன் கொண்டு வந்து ஆஜர்படுத்துங்கள் என்று கூறினால் அவர்கள் கைது செய்து கூட அவர்களை விசாரணைக்காக இந்த ஆணைக்குழு முன் கொண்டு வருவதற்கான அதிகாரம் இந்த ஆணைக்குழு, அதாவது அதனுடைய தலைவருக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது. இவர்களுக்கான வரமுறை என்று பார்க்கும் பொழுது, இவர்கள் நஷ்டஈடு வங்கிகள் அல்லது சம்பந்தப்பட்ட பகுதிகள் வழங்க வேண்டும் என்பதை அவர்கள் எந்த விதத்திலும் வேண்டுகோள் விடுக்க முடியாது. ஆக இந்த விசாரணை மட்டும் தான் அவர்களால் செய்ய முடியும். ஆனால் அந்த விசாரணைக்காக அவர்கள் யாரையும் எவரையும் அந்த விசாரணை குழு முன் கொண்டு வருவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கின்றது. இதில் ஒரு சிறு விடயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். காமன்வெல்த் வங்கி ஒரு வேண்டுகோளை இந்த ஆணைக்குழுவிடம் விட்டிருந்தது. அதாவது, இங்கு வழங்கப்படும் சாட்சிகள் அனைத்தையும் இரகசியமாக வைத்திருங்கள் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தது. ஆனால் அதனை மிகவும் ஆணித்தரமாக மறுத்திருந்தார் இதனுடைய தலைவரான ஹைகோர்ட் ஜட்ஜ் கெனத் ஹெயின் அவர்கள். அவர்தான் அவர்களுடைய தலைவர். அவர் கூறியிருந்தார், எந்த விதத்திலும் இந்த ஆணைக்குழுமன் சொல்லப்படும் விடயங்கள் இரகசியமாக வைக்கப்பட மாட்டாது. அத்தோடு அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அதாவது, ஆணைக்குழுனுடைய அதிகாரத்தை பற்றி நான் இங்கு கேட்டுப்படியினால் இதனை சொல்லுகின்றேன். இங்கு இந்த ஆணைக்குழுமன் சாட்சியம் அளிப்பவர்களுடைய சாட்சியங்களை வைத்து எந்த காரணம் கொண்டும் வங்கிகளோ இந்த நிதி நிறுவனங்களோ அவர்கள் மீது எந்தவித வழக்குகளும் தொடுக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
சரி, இதுவரை நடைபெற்று முடிந்த விசாரணைகளின் அடிப்படையில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கின்றன என்று சொல்லுங்கள்.
உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால், இந்த முதுமொழி இருக்கின்றது, கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்று சொல்வார்கள். ஏனால் இந்த விசாரணைகள் வெளிவந்த தகவல்களை பார்க்கும் பொழுது ஒரு பூதம் அல்ல, 1000 பூதங்கள் இதுவரையில் வெளிவந்திருக்கின்றது. பல விடயங்கள், பல சிக்கல்கள் இங்கே உருவாகி இருக்கின்றன. அதுக்கு முதல் நான் இதை பார்க்க போனால், இங்கே ஒரு விடயத்தை நான் மிக தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த வங்கிகள் என்று நாங்கள் சாதாரணமாக பார்ப்பது இந்த வங்கியினுடைய சாதாரண அன்றாட நாங்கள் வங்கிகளில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள். அதிலே என்ன இவர்கள் தவறை விடுகின்றார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழலாம். இங்குதான் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். வெர்டிகல் இன்டிகிரேஷன். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இவர்களுக்கு சிறு சிறு குழுக்களாக இந்த வங்கிகள் ஒரு தாய் நிறுவனமாக இருந்து கொண்டு அதன் கீழே சிறு சிறு இதர சேவைகளை வழங்கும் நிறுவனங்களை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அது சூப்பர்வேஷன் ஃபண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு காப்புறுதி கம்பெனியாக இருக்கலாம், அல்லது ஒரு அவர்களுக்கான லோன் அவர்களை வழங்குவது ஒரு நிறுவனமா இருக்கலாம். இப்படி அவர்கள் சிறு சிறிதாக சிறிய சிறிய நிறுவனங்களை வழங்கி இருக்கின்றார்கள். இதுக்கு நான் ஒரு ஆப்பிள் நிறுவனத்தை உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்கின்றேன். ஆப்பிள் நிறுவனத்தை நாங்கள் பார்த்தோமானால், ஆப்பிள் நிறுவனம் இப்பொழுது கணனிகளை செய்கின்றது, கையடக்க தொலைபேசியை செய்கின்றது, இப்பொழுது கை கடிகாரங்களையும் செய்கின்றது. ஆனால் ஆப்பிள் நிறுவனம் என்ன செய்கின்றது என்றால், ஆப்பிள் நிறுவனம் இந்த 3 இதர நிறுவனங்களை தங்களுக்கு வைத்திருக்கின்றது. அதாவது தங்களுடைய உபகரணங்களை தயாரிப்பதற்கு தேவையான சிப் கம்பெனியை தாங்களே நடத்துகின்றார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய கணினிகள் பொருட்களுக்கு தேவையான ஸ்கிரீன், அது LED ஸ்கிரீனாக இருக்கட்டும், மற்ற ஸ்கிரீனாக இருக்கட்டும், அதனை தயாரிக்கும் நிறுவனத்தையும் தாங்களே நடத்துகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த பிங்கர் பிரிண்ட் சென்சர் என்ற பொருளையும் தங்களுடைய தேவைக்காக தாங்களே தயாரிக்கின்றார்கள். இது 3 அவர்களுக்கு தான் தருகின்றது. இதுதான் இந்த வெர்டிகல் இன்டிகிரேஷன். அதாவது இந்த இதர இந்த வங்கிகள் என்ன செய்கின்றது என்றால், தங்களுடைய வருமானத்தை கூட்டுவதற்காக தாங்களே தங்களுக்கு இதர நிறுவனங்களை தங்களுக்கு வைத்துக் கொண்டு அதனூடாகத்தான் இந்த முறைகேடுகள் நடந்திருக்கின்றது. முறைகேடுகள் என்று பார்க்கும் பொழுது கன விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. இப்பொழுது பார்த்தோமானால், அவர்கள் தேவையில்லாத ஆலோசனைகளை, நிதி ஆலோசனைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் தங்களுடைய நன்மை கருதி. அது மட்டுமல்ல, இந்த ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன், ASIC என்று சொல்லக்கூடிய அரச நிறுவனம், அதாவது வங்கிகளுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கும் அவர்களுக்கே அவர்கள் பிழையான தகவல்களையோ அல்லது தகவல்களை கொடுக்காமலோ மறைத்திருக்கின்றார்கள். இது சட்டப்படி குற்றமான ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். சில இடங்களில் இந்த ஏஜென்ட்ஸ், அவர்களுடைய முகவர்களாக இருப்பவர்கள் போலி கையெழுத்துக்களை வைத்திருக்கின்றார்கள். சில வேளைகளில் அவர்கள் இந்த கட்டணங்கள், அதாவது ஒரு நிதி ஆலோசனைக்காக அவர்கள் அறவிடும் கட்டணங்களை, ஒருவர் மரணித்து 10 ஆண்டுகளுக்கு கூட அந்த கட்டணம் அறவிடப்பட்ட நிலைமை கூட இங்கு நடைபெற்றிருக்கின்றது. இதைவிட தேவையில்லாத ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண்மணிக்கு $3 மில்லியன் பெறுமதியான ஒரு லோனை வழங்கி இருக்கின்றார்கள். இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். பல விடயங்கள் இதிலே பூதம் அதைத்தான் நான் குறிப்பிட்டிருந்தேன், பூதம் புறப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ANZ வங்கி ஒரு விடயத்தை கடந்த வாரம் சொல்லி இருக்கின்றது. தாங்கள் வழங்கும் நிதி ஆலோசனைகளில் 5% அந்த வாடிக்கையாளர்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லாத ஆலோசனைகளைத்தான் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இதிலிருந்தே தெரியும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இதிலே இருக்கின்றன. இதிலே ஒரு சின்ன விடயத்தை நான் கூற விரும்புகின்றேன். இதுவரையில் 385 மேற்பட்ட பொதுமக்கள் முறைப்பாடுகள் இந்த விசாரணை குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் 84% கருத்து என்னவென்றால், சமூகத்தின் எதிர்பார்ப்புக்கு குறைவாகத்தான் இந்த வங்கிகள் சேவைகளை வழங்கி இருக்கின்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 49% வங்கி சம்பந்தப்பட்டதாகவும், 18% சூப்பர் அனுவேஷன் சம்பந்தப்பட்டதாகவும், 6% ஜெனரல் இன்சூரன்ஸ் ஆகவும், 6% ஆயுட் காப்புறுதி சம்பந்தப்பட்டதாகவும் முறைப்பாடுகள் இப்பொழுது ஆணைக்குழு முன் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆணைக்குழுவின் கால அவகாசம் மிகவும் குறுகியதாக இருப்பதால், அதற்கிடையில் அவர்கள் இந்த முழு இடைக்கால ஒரு அறிக்கையை செப்டம்பர் 30 சமர்ப்பிக்க வேண்டும். இறுதி அறிக்கை 2019 பிப்ரவரி 1 முதலாம் தேதி இடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கிடையில் இன்னும் எவ்வளவு விஷயங்கள் வெளிவர இருக்கின்றன என்பதுதான் இப்பொழுது தெளிவாக தெரிகின்றது.
சரி, மிக்க நன்றி ராகுராம் அவர்களே. இதுவரை நடைபெற்ற விடயங்களை நீங்கள் எங்களுக்கு விளக்கினீர்கள். தொடர்ச்சியாக இந்த ராயல் கமிஷன் விசாரணை ஊடாக வெளிவருகின்ற விடயங்கள் பற்றி நாம் உரையாடலாம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.